விட்டு வழியால் வாருங்கள். இப்போது நான் எனது சத்சங்கத்தை எங்களுடைய குருமார்களின் ஆசீர்வாதத்துடனும் சத்குரு பாபாஜியின் ஆசீர்வாதத்துடனும் பதினெண் சித்தர்மார்களின் ஆசீர்வாதத்துடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டுக்குடியில் வான்மியரோடு நற்றால் காசிநந்தி தேவர், நற்றால் காசிநந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதியில் சேந்தனர் எம்மை காக்கவே, சமாதியில் சேந்தனர் எம்மை காக்கவே அகஸ்தியர் கிரிய பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோம். இன்றைய சத்சங்கத்தின் தலைப்பு ஓம்காரம். இந்த உலகமே ஓம்காரத்தில் இயங்குகின்றது. இந்த ஓம் என்ற ஒளி இல்லையென்றால் இந்த உலகமே இல்லை. இந்த ஓம்காரம் என்பது உலகத்தின் தொடக்கம், இயக்கம், முடிவு. இந்த ஓம்காரம் என்பது ஆ உ ம் அல்லது அகரம் உகரம் மகரம் என்ற முறையில் அமைந்திருக்கின்றது. அகரம் என்பது உலகத்தின் முதல் ஒளி, உகரம் என்பது நாக்கை உருட்டுவதால் வரும் சத்தம், மகரம் என்பது இறுதியொளி என்று சைவ சித்தாந்தத்தில் வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. கிரியா யோகத்திலும் பாபாஜி வரையறுத்திருக்கின்றார் சைவ சித்தாந்த யோகம் என்றபடியால். ஆகவே இந்த ஓம்கார ஒளி இல்லாமல் இயக்கமில்லை. இந்த ஓம்காரத்தில் தானெல்லாம் இயங்குகின்றது. அதை நாங்கள் யோசித்து பார்ப்போமாக இருந்தால், எங்களுடைய சாந்தி பாட்டை எடுத்து பார்ப்போமாக இருந்தால், உலக சாந்தி பாடல் ஒவ்வொரு முறையும் ஆசனம் முடியும் போது பாடுகின்றோம். அதில் பதினாறு ஓம் என்ற ஒலிக்கு இயைவான மற்றைய பெரிய சமயங்களில் ஓம்காரத்துக்கு இணையாக இருக்கும் சொல்லு சொல்லப்படுகின்றது. உதாரணமாக இஸ்லாம் மதத்தவர் ஓம் என்றதை அவர்கள் ஆமீன் என்று சொல்லுகின்றார்கள். கிறிஸ்தவர்கள் ஆமேன் என்று சொல்லுகின்றார்கள். அதேபோல் இன்னும் பதினான்கு சமயங்கள் நாங்கள் அந்த சாந்தி பாட்டில் சொல்லப்படும் ஒவ்வொரு சொற்களையும் உச்சரிக்கின்றார்கள் ஓங்கார ஒளிக்காக. அதிலிருந்து நாங்கள் என்ன புரிந்து கொள்கின்றோம்? இந்த ஓங்காரத்திலேயே பிரபஞ்சம் இயங்குகின்றது. இந்த ஓங்காரத்திலேயே எல்லா உயிர்களும் உலகில் வாழ்கின்றது. ஆனால் அது நூறு சமயங்களில் நூறு விதமான மொழிகளில் இயங்கலாம். ஆனால் எல்லா இயக்கத்திற்கும் அடிப்படை ஓம்காரம். அந்த ஓம்காரத்தின் சொல்லுகள் ஆமேன், ஆமீன், ஔமன் என்று நாங்கள் பாடுவதில் முக்கியமான பதினாறு சமயங்கள் பாட்டுக்களில் இருக்கும் ஓமை நாங்கள் சொன்னால் கூட, தத்துவம் என்னவென்றால் ஓம் என்ற ஒலிக்கு சமயமோ மொழிகளோ இல்லை. அது ஒலி, அதாவது சத்தம். அந்த சத்தத்தில்தான் இந்த பிரபஞ்சம் அமைகின்றது. எங்களுடைய சைவ சித்தாந்தத்தின்படி எங்களுக்கு கேட்கும் சத்தம் ஓம். இது மாத்திரமல்ல, இதை வைத்து நாங்கள் பார்க்கும்போது இந்த உலகமே ஒரே ஒரு சொல்லில் மாத்திரம், ஒரே ஒரு ஒலி சொல்லில் மாத்திரம் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதை அதை பறைசாத்துகின்றது. அதாவது இந்த ஓம் என்ற ஒலியில் நாங்கள் எல்லோருமே அடங்கி இருக்கின்றோம். நாங்கள் கிறிஸ்தவனாக இருக்கலாம், புத்தனாக இருக்கலாம், முகமதியனாக இருக்கலாம், சைவனாக இருக்கலாம், ஜூயிஷாக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம். ஆனால் எல்லோரும் ஒன்றுபடும் இடம் இந்த ஓம்காரம், ஓம் என்ற ஒலி. ஆகவே இந்த ஒலி என்பது சமயமற்றது, மொழியற்றது, அதைவிட மேலானது. அதுதான் எங்களுடைய இறை. அது யாராகவும் இருக்கலாம். ஆகவே நாங்கள் எல்லோரும், எங்களுடைய ஆன்மாக்கள் எல்லோரும், நாங்கள் ஓம்காரத்தில் பிறந்து ஓம்காரத்தில் வளர்ந்து ஓம்காரத்திலேயே முடிகின்றோம் ஒவ்வொரு பிறப்பையும். அதேபோல்தான் இந்த பிரபஞ்சமும் ஓம்காரத்தில் தொடங்கி ஓம்காரத்தில் நடந்து ஓம்காரத்தில் முடிகின்றது, முடியும் போது. ஆகவே இந்த ஓம் என்ற சொல்லு நாங்கள் சாதாரணமாக அது ஓம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோமே தவிர, அது இந்த உலகத்தையே சேர்த்து அரவணைத்து கொண்டு போவதென்பதை பெரும்பாலானோர் தெரிவதில்லை. அவர்களுக்கு தெரியவும் மாட்டுது. ஓம் என்று சொன்னவுடன் இது எங்களுடைய சைவத்துடைய ஓம், அதற்கு முருகன் அந்த ஓம்காரத்தை சிவனுக்கு சொல்லிக் கொடுத்தார் என்பதை மாத்திரம் சமய முறையில் ஆராய்ந்து விட்டு அத்துடன் முடித்து கொள்ளுகின்றோம். அதை உள்நோக்கி பார்க்கும்போது தான் தெரிகின்றது, இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா மொழிகள் எல்லா சமயங்களையும் அது ஒன்றிணைத்து அந்த ஒலி வடிவில் எல்லோரையும் ஒன்று என்பதை அது பரசாத்தி கொண்டிருக்கின்றது. ஆனால் நாங்கள் அதை உணரவில்லை. ஆனால் இன்றைய காலத்தில் வந்திருக்கும் கொரோனா ஓம்காரம் மாதிரியான ஒரு சொல் என்று என்னுடைய மனதில் இன்று தென்படுகின்றது. ஏனென்றால் சமயம், மொழி, மதம், பேதம் ஒன்றுமில்லாமல் கொரோனா எல்லாருக்கும் தன்னுடைய சமபங்கை வழங்கி கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த கொரோனா என்று சொல்லப்படும் நுண்ணுயிர் ஓம்காரத்தின் ஒரு வடிவம் என்று இப்போது நான் சத்சங்கம் நடத்தும் போது என்னுடைய மனதில் உதிக்கின்றது. என்றபடியால் நாங்கள் எல்லோரும் இந்த பிரபஞ்சத்தின் குழந்தைகள். அது எங்களுடைய குருமார்கள், எங்களுடைய கடவுள்கள் யாராக இருந்தாலும் நாங்கள் அவர்களின் குழந்தைகள். அந்த பிரபஞ்சமே எங்கள் எல்லோரையும் ஒன்றாகத்தான் பார்க்கின்றது. ஆனால் நாங்கள் அதை புரிந்து கொள்ளாமல் சமயம், மொழி, பேதம் என்று இந்த உலகத்தில் சண்டை போட்டுக்கொண்டு ஆன்மீகத்தை உற்று நோக்காது, எங்களுக்குள்ளே உற்று நோக்காது நாங்கள் வாழ்ந்து கொண்டு போகின்றோம். அப்படியான வாழ்க்கை தேவையா? அப்படியான வாழ்க்கை எங்களுக்கு தேவை என்றால் அப்படியான வாழ்க்கையில் நாங்கள் எங்கு வரும், எங்கே எங்கே எவ்வளவு தூரம் பயணிக்கலாம், எப்படி பயணிக்கலாம் என்ற பல கேள்விகளை கேட்டுக்கொண்டு வரும்போது நீங்கள் இந்த யோகத்திற்குள் வந்து ஒரு நேரம் முடிவீர்கள் என்பதுதான் திண்ணம். அது எந்த யோகமாகவும் இருக்கலாம். அதாவது இறையையும் ஆன்மாவையும் இணைக்கிற பாலம்தான் உலகத்திலேயே யோகம். அந்த யோகத்தில் நீங்கள் எந்த முறையில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் இறைவனுடன் ஒரு தொடர்பு வைக்கக்கூடிய ஒரு ஏணியாகத்தான் அந்த யோகத்தை பார்க்கின்றீர்கள். இருப்பினும் நாங்கள் எங்களுக்கு கிடைத்த பொக்கிசமாக, எங்களுடைய சாதகர்களுக்கு கிடைத்த இந்த கிரியா யோகம், இந்த யோகத்திலேயே ஒரு அதி உயர்ந்த ஒரு உன்னத நிலையில் இருக்கும் யோகம் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அதற்குரிய காரணம், இந்த யோகம் உங்களுடைய உடலில் இருக்கும் 5 உடல் உறைகளையும் சேர்த்து செய்யப்படும், உரைகளுக்கு சேர்த்து செய்யப்படும் ஒரு பயிற்சியாக பாபாஜி அதை வரையறுத்து சைவ சித்தாந்தத்திலிருந்து தந்திருக்கின்றார். ஆகவே நீங்கள் அந்த யோகத்தை உங்களுக்கு இந்த புறப்பில், மற்றைய புறப்புகளில் மற்றைய நிகழ்வுகளை எல்லாம் நீங்கள் முடித்துட்டு வந்தபடியால் இந்த புறப்பில் அந்த யோகத்தில், அதிலும் அது உன்னதமான யோகமாக உலகத்தில் இருக்கும் கிரியா யோகத்தில் உங்களுக்கு பங்கேற்பதற்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. அதை பயன்படுத்துவது பயன்படுத்தாதது உங்களுடைய மாயை கர்மாக்களை பொறுத்தது. இருப்பினும் விஷயத்தை தெரிந்து கொண்டு பயன்படுத்தாவிட்டால் அது உங்களுடைய மாயை. விஷயம் தெரியாமல் அது கிடைத்தும் பயன்படுத்தாமல் இருந்தால் அதற்கு நான் ஊக்கியாக இருந்து உங்களுக்கு உதவி செய்து உங்களை அதற்கு ஈடுபடுத்த பண்ணிக்கொண்டே இருப்பேன். இந்த ஓம் என்ற சக்தியை நாங்கள் சிறிது பரிசீலித்து பார்ப்போம். என்ன மாதிரி பரிசீலித்து பார்க்கலாம் என்றால், இது உலக பொது வான ஒரு ஒலி, ஒரு சொல்லு என்பதை என்ன மாதிரி பயன்படுத்தலாம் என்றால், நீங்கள் நடு தெருவில் நின்று கொண்டு ஓ என்று சத்தம் போட்டு பாருங்கள். அந்த தெருவில் இருக்கும் எல்லா ஆன்மாக்களும் உங்களை திரும்பி பார்க்கும். அது நாயாகவும் இருக்கலாம். ஏனென்றால் நாங்கள் நினைக்கின்றோம் அந்த ஓ என்று சொன்னது அது ஒரு மொழி சொல்லல்ல. அது கிறிஸ்தவன் இருந்தாலும் திரும்பி பார்ப்பான், முஸ்லீம் இருந்தாலும் திரும்பி பார்ப்பான், விலங்குகள் இருந்தாலும், கொஞ்சம் அறிவுபூர்வமான விலங்குகள் திரும்பி பார்க்கும். அதற்குரிய காரணம், அந்த ஓ என்ற வேடில்லை, அந்த ஒலியலை, ஓம்கார ஒலியலை. அது எல்லோருக்கும் சொந்தமானது. ஆகவே அதான் நீங்கள் அந்த ஒலியை பரிசீலிக்கும் தன்மை. அப்ப இந்த ஓங்காரத்தில் அமைந்திருக்கும் அகரம் உகரம் மகரம் என்ற மூன்று, ஆனா ஊனா மானா என்ற மூன்று சொற்களும் சேர்ந்ததுதான் இந்த ஓங்காரம். இந்த பிரணவ மந்திரத்தைத்தான் எங்களுடைய கடவுள் ஞான கடவுள் முருகன் தந்தை சிவனுக்கு உபதேசித்ததாக சமய வரலாறு உள்ளது. ஆனால் இந்த அகரம் உகரம் மகரம் என்ற சொற்களில்தான் முதலொளி இறுதியொளி நாக்கு பிறழும் தன்மை என்று சொல்லி இந்த மூன்று நிலைகளையும் சித்தாந்தத்தில் வரையறுத்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, சென்ற வாரம் நாங்கள் எங்களுடைய உடலில் செயல்படும் உயிரின் நிலைகள் இதை பற்றி ஆராய்ந்திருந்தோம். அதை நான் திரும்பவும் உள்ளே போக மாட்டேன். நான் அதை அந்த விளக்கத்தை சொல்லி இதை கொண்டு வருகின்றேன். அந்த நிலையில் எங்களுடைய உயிரின் நிலை, அதாவது எங்களுடைய உயிர் ஆன்மாதான் பிரபஞ்சம், பிரமத்தின் நிலை என்று ரெண்டு விதமாகவும் கூறப்படும் நிலைகள் நனவு கனவு, தூக்கம் துரியம் துரியாதீதம். இது எப்படி செயல்படுகின்றது என்பதை நாங்கள் விளக்கமாக எல்லோரும் பார்த்தோம். எங்களுடைய உடலில் எல்லோரும் நன்றாக விளங்கி இருக்கின்றோம் எங்களுடைய பயிற்சிக்கு. அதே வரிசையில் நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால், அந்த முதலாவதாக விளங்கும் நனவு கனவு ஆழ்ந்த தூக்கம் என்ற இந்த மூன்று நிலையை குறிப்பதுதான் அகரம் உகரம் மகரம். அகரம் என்பது நனவு நிலையையும், உகரம் என்பது கனவு நிலையையும், மகரம் என்பது ஆழ்ந்த உறக்க நிலையையும் குறிக்கின்றது. அப்போது நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் அண்டத்தில் பிரமத்தில் இந்த மூன்று நிலைகளும் இயங்குகின்றன ஓம் என்ற ஒளியில். அதே நேரம் பிண்டமாகிய உங்களுடைய உயிரில், உடலில் இருக்கும் உயிரில் ஆன்மாவில் இந்த அகரம் உகரம் மகரம் என்பது நனவு கனவு ஆழ்ந்த உறக்கம் என்ற முறையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதை ஏன் நான் என்று சொல்லுகின்றேன் என்றால், நீங்கள் எங்கு திரும்பினாலும் உட்புறமாக இருக்கலாம் வெளிப்புறமாக இருக்கலாம், அண்டமாக இருக்கலாம் பிண்டமாக இருக்கலாம், இந்த ஓம்காரம் என்பது தான் எங்களுடைய இயக்கத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. ஆகவே இந்த ஓம்காரத்தின் சக்தியை இப்போது நீங்கள் சொல்லளவில் முதல் கேட்டிருந்தாலும் இப்போது செயலளவில் விளங்கி கொண்டு போகின்றீர்கள். இந்த ஓம்காரத்தை எத்தனை முறை சொன்னாலும் அது உங்களை இறையை நோக்கி கூட்டிச் செல்லும். அது மாத்திரமல்ல, யோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த ஓம் என்ற மந்திரத்தை, இந்த ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை நீங்கள் எந்த நீங்கள் மந்திரம் பீஜ மந்திரம் என்று சொல்லப்படும் குருமார்களால் சாதகர்களுக்கு கொடுக்கப்படும் எந்த மந்திரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அதனுடைய முதற் சொல் எப்பவும் ஓம் என்றே தொடங்கும். அப்போது யோசிச்சு பாருங்கள், இந்த பீஜ மந்திரம் என்பது எங்களுடைய நாலாவது தேக உரையை உருவாக்கும் மந்திர சாதனைக்குரியது பீஜ மந்திரங்கள். அப்படியான மந்திரங்களின் முதல் சொல்லே ஓம் என்றுதான் அமைகின்றது. அதன் கருத்து எல்லாமே ஓங்காரத்தில் இருந்துதான் தொடங்குகின்றன. அந்த மந்திர சக்திக்கு, அந்த மந்திர சக்தியை அந்த மந்திரத்துக்கு கொடுக்கும் தன்மையே ஓமில் இருந்துதான் தொடங்க வேண்டும் என்பது நியதி. அதன்படியே எல்லா மந்திரங்களும் ஓம் என்ற பஞ்சாட்சர ஓம் என்ற ஓங்கார மந்திரத்தில் இருந்துதான் தொடங்குகின்றது. அதே போல் வெளியால் சொல்லக்கூடிய மந்திரங்கள் பலவற்றை எடுத்தாலும் நீங்கள் வாயால் சொல்லிக் கொண்டிருக்கும் மந்திரம் பீஜ மந்திரம் என்பது வாயால் சொல்லும் மந்திரம் அல்ல, மனதால் ஜபம் செய்யும் மந்திரம். மறந்து விடாதீர்கள். அந்த பகுதிக்கு நான் இப்போது போகவில்லை, அது மாத்திரம் தெரிந்திருந்தா காணும். ஆனால் சாதாரண மந்திரங்களாக எந்த மந்திரத்தை நீங்கள் எடுத்து வாயினால் சொல்லக்கூடிய மந்திரங்கள் பீஜ மந்திரங்கள் இல்லாத மந்திரங்களை பார்த்தாலும் கூடுதலாக எல்லா மந்திரங்களும் ஓம் என்ற ஓங்காரத்தில் தான் தொடங்குகின்றது. ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நம, ஓம் சரவண பவ, ஓம் கிரியா பபாஜி நம ஓம். அப்போது எல்லா மந்திரங்களையும் நீங்கள் எடுத்து பார்க்கும் போது எல்லா மந்திரத்திலையும் எல்லா குருமார்களும் எல்லா இறைகளும் ஓம் என்ற சொல்லை பூத்தி இருக்கின்றார்கள். நிச்சயமாக மற்றைய மதங்களில் கூட அவர்கள் இந்த ஓம் என்ற சொல்லுக்கு பாவிக்கும் சொல்லுகளை ஆமீன் ஆமேன் ஆம் ஆவுமன் ஆவுமான் என்று நாங்கள் வரிசையாக சொல்லிக்கொண்டு போகும் சொல்லுகளில் அவர்களுடைய சமயத்தில் அந்த சொல்லு எங்களுடைய சமயத்தில் அமைந்த மாதிரி ஒரு முக்கியமான சொல்லாக அவர்களுடைய சமய திரட்டுக்களில் நிச்சயமாக குறிப்பிடப்பட்டிருக்கும் என்பது என்னுடைய ஊர்ஜிதமான நம்பிக்கை. ஆகவே இந்த ஓம்கார மந்திரம் எங்களுடைய சாதகர்களுக்கு எவ்வளவு முக்கியம். ஆனால் நாங்கள் தமிழராக பிறந்த எல்லோரும் நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ முக்கியமான பெரும்பாலான மக்கள் எங்களை அறியாமலே யாராவது உங்களை பெயர் சொல்லி தேவகி நீங்கள் இங்கே வாரீங்களா அல்லது தேவகி என்று கூப்பிட்டால் என்னுடைய மனைவியை அவர் அங்கிருந்து எனக்கு சொல்லும் மறுமொழி எப்பவும் ஓம் என்றுவர் என்றால் தான் நிற்கின்றேன் என்பது நாங்கள் அதை திரிபுடைந்த சொல்லாக எங்களுடைய ப்ரசன்ஸ் எங்களுடைய நிலையை சொல்லுவதற்கு அந்த ஓம் என்று அதற்கு நாங்கள் மறுமொழியாக சொல்லுகின்றோம். அதை நாங்கள் ஓங்காரம் என்று நினைத்து சொல்லவில்லை. ஆனால் எங்களுடைய சொல் வழக்கில் அந்த ஓம் அல்லது ஓம் ஓம் என்ற சொல்லை நாங்கள் தமிழராக பிறந்த எல்லோரும் எங்களுடைய ரிப்ளை அதாவது எங்களுடைய சமிக்ஞையாக மற்றவர்கள் எங்களை கூப்பிடும் போது அந்த அந்த மொழியில் நாங்கள் அதை ஆன்சர் பண்ணுகின்றோம். அப்போ தெரிந்தோ தெரியாமலோ நாங்கள் இந்த ஓம் என்ற சொல்லை எங்களுடைய வாழ்க்கையில் சொல்லிக்கொண்டு வருகின்றோம். அது எங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஒரு ஆன்மீக சக்தியை கொடுத்து கொண்டிருப்பது எங்களுக்கு தெரியாமலே அது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதை தெரிந்து சொன்னால் நினைத்து பாருங்கள் உங்களுடைய நிலை எங்கே என்று. ஆதலால் தான் இந்த ஓங்காரத்தின் நிலையை இந்த ஓங்காரத்தின் விளக்கத்தை நீங்கள் முழுமையாக அறிந்து விட்டீர்கள் என்றால் இனிமேல் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை சொல்லுகளில் அதை பாவித்தாலும் அதை உணர்ந்து அந்த ஓமை சொல்லும் போது நான் ஓங்காரத்தையும் சேர்த்துத்தான் சொல்லுகின்றேன் என்ற ஒரு நினைவுக்கு அது வந்துவிட்டால் அது மந்திரமாக மந்திர சக்தியாக உங்களுடைய உடலுக்கு அமைந்துவிடும். ஆகவே சொல்லறிந்து அதை நீங்கள் இனி சொல்லும் போது உங்களுக்கு அது சக்தியாக மாறும். அது மாத்திரமல்ல இன்னொரு சூட்சுமமான விஷயத்தையும் இதை சொல்லி தருகின்றேன். நாங்கள் ஒரு நாளைக்கு 21,600 தடவை மூச்செடுக்கின்றோம் என்பது எல்லோருக்கும் பல சத்சங்களில் சொல்லி தந்திருக்கின்றேன். அதாவது ஒரு நிமிடத்துக்கு 15 மூச்சுக்கள் எங்களுடைய ஆன்மாக்கள் அதாவது மனிதர்கள் எடுக்கின்றார்கள் சராசரியாக என்பது சித்த கணக்கு. அதுவும் முக்கியமாக திருமூலருடைய கணக்கு. திருமூலர் யோகத்துக்கு சம்பந்தமான ஒரு மிகப்பெரிய சித்தர். அவருடைய கணக்கின்படி மனித பிறவிகளில் இருக்கும் நாங்கள் எல்லோரும் ஒரு நிமிடத்திற்கு 15 மூச்சுக்களும் ஒரு நாளைக்கு 21,600 மூச்சுக்களும் எடுக்கின்றோம் என்று கணக்கு போட்டிருக்கின்றார். அது மாத்திரமல்ல அவர் சிதம்பரத்தைச் சேர்ந்தவர், சிதம்பரத்தில் வாழ்ந்தவர். சிதம்பரத்தில் 3000 பாட்டுகளுக்கு மேலாக 3000 ஆண்டுகள் வந்து அந்த பாட்டுகளை சிவனுக்கு சமர்ப்பணம் செய்தவர். அது மாத்திரமல்ல சிதம்பரம் கோயிலில் இருக்கும் ரகசியத்தையே சித்த ரகசியத்தையே பலருக்கு தெரியாத ரகசியத்தையே அவர் உருவாக்கியவர். அவருடைய 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 அதிர்வலை இல்லாமல் அந்த ரகசியத்தால் அது அந்த சிதம்பர கோயிலில் அது நடைபெற்றிருக்க முடியாது. அதாவது அந்த ரகசியம் என்னவென்றால் சித்த ரகசியம் சிதம்பரம் கோயிலில் இருக்கும் மூலஸ்தான கூரையில் 21,600 ஓடுகளால் பொன் ஓடுகளால் அந்த கூரை செய்யப்பட்டிருக்கின்றது நடராஜருக்கு. அந்த 21,600 பொன் தகடுகளை சாரி 72,000 தகடுகளால் அந்த 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 கூரை செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த 72,000 தகடுகளுக்கு 21,600 ஆணிகளால் அந்த கூரை நெய்யப்பட்டிருக்கின்றது. 72,000த்துக்குரிய கருத்து யோகத்தில் திருமூலருடைய யோகத்தில் எங்களுடைய உடலில் இருக்கும் நாடி நரம்புகள். 72,000 நாடி நரம்புகள் எங்கள் உடலில் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதில் 21,600 மூச்சுக்காற்று ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த ரெண்டையும் சேர்த்துத்தான் நடராஜருடைய மூலஸ்தான கூரை செய்யப்பட்டது என்பது சித்தாந்த ரகசியமாக சிதம்பரத்தில் பேணப்படுகின்றது. இது திருமூலரின் கணக்கு. ஆகவே இந்த ஓம் என்ற இடத்திலிருந்து நான் உங்களை அங்கே கூட்டி சென்றதுக்குரிய காரணம் என்னவென்றால் அந்த நாங்கள் எடுக்கும் ஒவ்வொரு மூச்சு காற்றிலும் சோகம் அதாவது நாங்கள் எடுக்கும் உச்சுவாசம் ஓ சோ என்றும் வெளிசுவாசம் அம் என்றும் முடிகின்றது என்பது திருமூலருடைய வாக்கு. அதாவது எங்களை அறியாமலே எங்களுடைய மூச்சுக்காற்று மூலமாக நாங்கள் இந்த ஓம் என்ற பிரணத மந்திரத்தை 21,600 தடவை ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாங்கள் அந்த மூச்சை உயிர் வாழ்வதற்காக விட்டு கொண்டிருக்கின்றோம் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த மூச்சு நடைபெறுறதுக்கே நீங்கள் அந்த மூச்சுக்கு உங்களுடைய நன்றியை செலுத்துவதில்லை. நீங்கள் என்றால் என்னையும் சேர்த்துத்தான் சொல்லுகின்றேன். அந்த நன்றியை செலுத்தும் நிலைக்கு நீங்கள் எப்போது வருவீர்கள் என்றால் நீங்கள் யோகத்துக்கு வரும்போது மாத்திரமே அன்றி சாதாரண வாழ்க்கையில் உங்களுக்கு மூச்சொன்று ஒன்று இருக்கின்றதே நீங்கள் நினைத்து பார்க்க போவதில்லை. அதற்கு காரணம் என்னவென்றால், நீங்கள் உலகியல் மாயையில் இருக்கின்றீர்கள். உலகியல் மாயையில் இருக்கும் போது உங்களை இயக்கின்ற அந்த மூச்சு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாத மூச்சு மனதுக்கு கூட தெரியாத நிலையில் போகின்றது. எப்போது உங்களுக்கு அந்த உணர்வு நிலை வருகின்றது என்றால், ஏதாவது ஒரு மூக்கு தடிமனாலோ எண்ணத்து வருத்தத்தினாலோ அடைபட்டு விட்டதென்றால் அப்போதுதான் யோசிச்சு பார்க்கின்றீர்கள், ஏதோ காற்றொன்று வருகின்றது இந்த ஓட்டைக்களால் இன்றைக்கு அடைபட்டு விட்டதென்று. அதுவரைக்கும் உங்களுக்கு அந்த சிந்தனையே இல்லை. அப்போது இந்த ஒவ்வொரு மூச்சு காற்றிலுமே திருமூலரின் கூற்றுப்படி ஓம் என்ற பிரணவ மந்திரம் அமைந்திருக்கின்றது. அப்போது உலகில் இருக்க எல்லா ஜீவராசிகளும் இந்த பிராணனை யூசும் பிராணனை உபயோகப்படுத்தும் ஜீவராசிகள் எல்லோருக்கும் இந்த மூச்சு காற்றில் ஓம் என்ற மந்திரம் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. அப்போது என்னுடைய கருத்து என்னவென்றால், இந்த ஓம் என்ற மந்திரத்தை நீங்கள் அந்த மூச்சுக்காற்றில் நீங்கள் ஒவ்வொரு மூச்சு எடுப்பதும் ஓம் என்ற மந்திரத்திலேயே அமைந்திருக்கும் என்பதை நீங்கள் யோசித்து பார்த்து அந்த மூச்சை ஒரு நாள் எடுத்துக்கொண்டிருப்பீர்களாக இருந்தால், அது உங்களுடைய உடலில் 21,600 தடவை நீங்கள் ஓம் என்று சொன்ன மந்திரத்துக்கு சமனாக வந்து உங்களுடைய சாதனையை உயர்த்தி கொண்டே போகும். ஆனால் நீங்கள் அதை உணராமல் சொல்லி கொண்டிருந்தால், நீங்கள் அதை செய்கின்றீர்கள் என்பது திண்ணம். அதை உணராத நிலை வரைக்கும் அதனுடைய பயன்பாடு உங்களுக்கு தெரிய போவதில்லை. ஆகவே இந்த ஓம்காரம் என்பது உலகின் செயல் திறன்மிக்க ஒளி மாத்திரமல்ல, உங்களுடைய உயிர் அதாவது உங்களுடைய பிராணயாமம் அதாவது உங்களுடைய சுவாசத்திலேயே அடங்கி இருக்கின்றது. ஒவ்வொரு 4 செகண்டுக்கும் 21,600 தடவை ஒரு நாளைக்கு. ஆகவே கிரியா சாதகர்களே, இன்றிலிருந்து ஆவது நீங்கள் இந்த மூச்சுக்காற்று ஓம் என்ற மந்திரத்தை தான் சொல்லுகின்றது என்பதை உணர்ந்து இந்த மூச்சுக்காற்றை விட்டெடுக்கும் போது அந்த உணர்வு நிலைக்கு நீங்கள் வந்து போவீர்களாக இருந்தால், அது ஒரு ஜபமாக மாறி உங்களுடைய வாழ்க்கையில் அதை நீங்கள் நினைக்கிற நேரம் 21,600 தடவை நினைக்காவிட்டாலும் ஒரு 5 தடவை தான் நீங்கள் அதை நினைத்தாலே 5 தடவை ஓங்காரத்தை நீங்கள் சொன்னதற்கு சமனாகிவிடும். அதனுடைய பயனும் உங்களுக்கு உடலில் கிடைக்கும். ஆகவே இந்த ஓம்காரம் என்பது ஒரு பொதுவான ஒலி, பிரபஞ்சத்தின் ஒரே ஒரு ஒலி, முதல் ஒலி, எல்லா சமயங்களுக்கும் மொழிகளுக்கும் சம உரிமை கொடுக்கும் ஒலி. இந்த ஒலி இல்லை என்றால் உலகம் இல்லை, உலகம் இல்லை என்றால் நாங்கள் இல்லை, நாங்கள் இல்லை என்றால் எல்லாம் சூனியம். ஆகவே இந்த ஓங்கார ஒளியின் மகத்துவத்தை தத்துவத்தை நீங்கள் இன்று இந்த நிலையில் நிச்சயமாக உணர்வீர்கள் என்று நினைக்கின்றேன். அதிலிருந்து அடுத்த நிலைக்கும் உங்களை கொண்டு வருகின்றேன். என்று அடுத்த நிலையில் பார்த்தால், இந்த ஓம் என்ற ஒளியை பாபாஜி மாத்திரமல்ல, எமது சத்குரு எங்களுடைய குருமார்களும் அந்த ஒளியை பெரிய அளவில் பாவித்திருக்கின்றார்கள். பாபாஜி தன்னுடைய பஞ்சாட்சர மந்திரத்திலேயே அந்த ஒலியை முதல் கொடுத்து மக்கள் எல்லோருமே தன்னை கூப்பிடும் போது ஓம்காரத்தை முதல் கூப்பிட்டு தன்னை கூப்பிடுமாறு ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் என்று சொல்லி வைத்திருக்கின்றார். அதாவது முதலாவது ஓம் பிரபஞ்சத்தை அழைப்பதற்கும், அடுத்தது தன்னுடைய பெயரை சொல்லுவதற்கும், தன்னுடைய பெயரான கிரியா பாபாஜி என்ற பெயரை சொல்லுவதற்கும், அதுக்கு அடுத்ததாக தன்னுடைய வணக்கத்துக்காக நம என்ற சொல்லையும், கடைசியாக ஓம் என்பதை உள்நோக்கி சொல்லும் ஔம் ஆக கொடுத்திருக்கின்றார். அது உங்களுடைய ஆன்மாக்குரிய ஓமாகவும் தந்திருக்கின்றார். ஆகவே அந்த மந்திரத்தை சொல்லும் போது கூட நீங்கள் பிரபஞ்ச ஓமையும் நினைத்து அண்டத்தை பிண்டத்தில் இருக்கும் உங்களுடைய ஓங்கார சக்தியான அகரம் உகரம் மகரம் கனவு நனவு நனவு கனவு உறக்கத்தை நினைக்கக்கூடிய ஒரு முறையில் அந்த மந்திரம் அமைந்திருக்கின்றது கிரியா சாதகர்களுக்கு. ஆகவே இந்த மந்திரத்தை நீங்கள் எல்லா இடத்திலும் இந்த ஓங்காரத்தை பார்க்கின்றீர்கள், கேட்கின்றீர்கள், வாழ்கின்றீர்கள். ஆக ஒன்றையொன்று நாங்கள் இன்னும் சில இடங்களில் செய்யவில்லை, அதை உணர்ந்து வாழவும் இல்லை, அதை உணர்ந்து சொல்லவும் இல்லை, சில இடங்களில் மாத்திரம். அது உங்களுடைய மூச்சுக்காற்று மற்றும்படி மந்திரங்களில் நிச்சயமாக நீங்கள் உணர்ந்துதான் அந்த மந்திரங்களை சொல்லுகின்றீர்கள். அது எனக்கு நிச்சயமாக தெரியும். அதனால் தான் உங்களுடைய சாதனையில் நீங்கள் முன்னேறுகின்றீர்கள். ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் எல்லா ஜீவராசிகளுமே ஒவ்வொரு நாளும் 21,600 மனிதர்கள் ஜீவராசிகள் செய்யும் இந்த மூச்சுக்காற்றை உணர்ந்து செய்யும் போது மனிதரால் தான் அது செய்ய முடியும். ஏனென்றால் எங்களுக்கு தான் ஆறறிவு உண்டு. அதை உணர்ந்து செய்யும் போது அதனுடைய மகத்தான சாதனை பயிற்சி சாதனை திறன்களை உங்களுடைய உடலுக்கு எடுப்பீர்கள். அதற்கு மகத்தான விஷயத்தை நீங்கள் உடலுக்கு நிச்சயமாக எடுப்பீர்கள். கடைசியாக இன்னும் ரெண்டு விஷயத்தை சொல்லுகின்றேன். முதலாவதாக யோகி ராமையா அவர்கள் எங்களுடைய குருவின் குரு, எங்களுடைய குரு, என்னுடைய சூட்சும குரு, அவர்கள் இந்த ஓம்கார சக்தியை பல இடங்களில் பாவித்து பல வெற்றிகளை பெற்றிருக்கின்றார். அதற்குரிய உதாரணங்களை இன்னொரு நேரம் நான் சொல்லுகின்றேன். அதே போல் என்னுடைய தூல உடம்பு குரு சுவாமி ராம் அவர்கள் இந்த ஓம்கார ஒளியிலேயே இந்த உலகத்தில் பெரிய சேவையான இறப்பில் இருக்கும் பல உயிர்களை காத்திருக்கின்றார் தன்னுடைய யோக சிகிச்சை மூலம். ஆகவே இந்த ஓங்கார ஒளி என்பது மகத்தானது. அதை குருமார்கள் பல முறைகளில் பாவித்திருக்கின்றார்கள். நாங்களும் அதை எங்களுடைய உடல் அளவிலாவது பாவிக்க பழக வேண்டும் என்று சொல்லி இன்றைய சத்சங்கத்தை முடித்து இப்போது நாங்கள் கேள்வி பதில்களுக்கு பாபாஜியின் துணையுடன் விடை காணுவதற்கு வருவோம் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிக்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம்.